குதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பாரம்பரிய தற்காப்பு கலைகளாக போற்றப்படக்கூடிய சிலம்பம் பர்மக்கலை குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்க புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பஞ்சபூதா சர்வதேச தற்காப்பு கலைக்கழகத்தின் நிறுவனர் தலைமை பயிற்சியாளர் மதிப்பிற்குரிய திரு சதீஷ்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
ஐயா வணக்கம். ஐயா புதுகை பண்பலை நேர்கள் மற்றும் உரை நிகழ்த்தக்கூடிய நண்பர் அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். என்னோட பேர் வந்து சதீஷ்குமார். நம்ம வந்து பஞ்சபூதா சர்வதேச தற்காப்பு கலைக்கழகம் சொல்லிட்டு பயிற்சி பள்ளி வச்சு நடத்திட்டு இருக்கோம். இது நம்ம நிறைய மாவட்டங்கள்லயும் பயிற்சி வகுப்பதற்கு நம்ம நிறைய மாணவர்களையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஐயா
ரொம்பவே சிறப்பான ஒரு பணியை மேற்கொண்டு இருக்கீங்க. பாரம்பரிய தற்காப்புகளை மீட்டுருவாக்கம் செய்வதற்கும் அதற்கான முக்கியத்துவத்தை அவசியத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரி சிறந்த முறையில பயிற்சி வழங்கிட்டு இருக்கீங்க. எங்களது புதுகை பண்பலை சார்பாக உங்களுடைய பணி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்.
நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்மளோட பாரம்பரியமான போர்க்கலைகள் எல்லாமே போர்க்கலை மட்டுமல்லாது ஒரு மருத்துவ கலையும் மிக விரைவில் ஒரு சிறந்த நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம்.
நிச்சயமா நமது தமிழர் பாரம்பரியமும் மருத்துவ குணங்கள் கூடிய ஒவ்வொரு கலைகளும் தமிழர் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைப்பது நமது கடமையாக இருக்கிறது. மிகவும் சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில சிலம்பம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க சொல்ல இணைஞ்சிருக்கீங்க. சிலம்பத்தின் வரலாறு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நம்ம சிலம்பம் அப்படிங்கிறது நம்ம தமிழரோட பாரம்பரியமான ஒரு முக்கியமான ஒரு போர்க்கலை. அது நம்ம போர்க்கலை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இது நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அதிநுட்பமான கலை. இது மனிதன் தோன்றிய காலகட்டத்திலிருந்தே இருக்கு. நம்ம வந்து இடையில வந்து வந்ததா அப்படின்றதுதான் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. மனிதன் இப்ப தோன்றிய காலகட்டத்துல அவனுக்கான ஒரு சில பிரச்சனைகள், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறான், அப்படி போறப்போ புகை கடல் வழியா ஆறு வழியா அந்த மாதிரி போறப்போ அவனுக்கான பாதுகாப்பு முறைகளை கையால பாக்கலாம். அப்ப வெறும் கையில ஒரு சில பயிற்சி முறைகளை மேற்கொள்றாங்க. அதையும் தாண்டி ஒரு விலங்குகள் வர்றப்ப கையில ஒரு கம்பு எடுக்கிறான், அதுக்கு பேரு நம்ம சிலம்பம். எடுத்துக்காட்டு இந்த சிலம்பம்ங்கிற ஒரு பேர் எப்படி நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா, நம்ம சிலம்பம்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது யாருன்னா இளங்கோவடிகள். அவர் இயற்றிய சிலப்பதிகாரம். என்ன காரணம் நம்ம சொல்றோம்னா, அந்த கண்ணகி கையில வச்சிருந்தாங்கல்ல, அதுல பறகுகள் ஒளி ஒரு சவுண்டு எழுப்பக்கூடிய ஒரு சில ஓசைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு சவுண்டுக்கு நம்ம சிலம்பம் அப்படின்னு சொல்றோம். இதை மேலும் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, சிலம்பம் என்ற சொல்லுக்கு சிலம்பல் என்ற வினை சொல்லுக்கும் ஒரு சில தொடர்புகள் உண்டு. இது நாளடைவுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. இப்ப எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல போறோம்னா, இப்போ ஒரு சோகமான ஒரு இடத்துல புலம்பல் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் சண்டை போட போறோம்னா கை கலப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு தண்ணி போறப்ப தள தளர்ந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு தமிழரோட நம்ம பாரம்பரியமான ஒரு சில விஷயங்களுக்கு அந்த சவுண்டை பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆயுதங்களை உபயோகப்படுத்தக்கூடிய, இப்ப கத்தி வாழு வேறு கோடாரி ஈட்டி இந்த மாதிரி ஆயுதங்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கலைக்கு பேரு சிலம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்று சொல்லியிருக்காங்க.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. சிலம்பத்தை பொறுத்தவரையில எத்தனை வகைகள் சிலம்புகளை குறிப்பிடுறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
சிலம்பம் அப்படி நம்ம தொடக்க காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்கள் எல்லாமே சேர்த்து பண்ணது சிலம்பம் சொல்றோம். அப்புறம் இடையில சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் மாற்றப்படுச்சு. எப்படின்னா வெள்ளையர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆயுதங்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது, அதான் நம்ம வந்து ஆயுதங்கள் கத்தி வாழு சீப்பி இந்த மாதிரி ஆயுதங்களை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு சில சட்டங்கள் போடுறாங்க. நம்ம சிலம்ப சொல்லி கொடுக்கக்கூடிய வரம் சொல்லி கொடுக்குற ஆசான்களை தண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதுல இருந்து கொஞ்சம் நம்ம மாற்றம் பண்ணணும், அதுல இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறக்காண்டி இதை திருவிழா தேர்தல்ல தீப்பந்தமா அலங்கார சிலமா விளையாட்டு சிலமா மாற்ற கொண்டு வராங்க. அது சிலம்பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேர் வரதுக்கான காரணமும் இருக்கலாம்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. இந்த சிலம்பத்தின பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா கம்பு சண்டை, ரெண்டு கம்பு வச்சு சண்டை போடுறோம். அப்புறம் ஆயுத பிரிவுகள், ஆயுத பிரிவு ஆயுத பெருக்கம் சொல்லுவோம். இப்போ ஆயுதங்கள் நம்ம ஒரு நம்மளோட வரலாற்றுல 3000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் இருந்ததா நம்மளோட ஆசான்கள் சொல்றாங்க. பட் ஆனா இப்போதைக்கு ஒரு 34 ஆயுதங்கள் 32 ஆயுதங்கள் இருக்கு. அதிகமான புழக்கத்துல ஒரு 5-6 ஆயுதங்கள் இருக்கு. அதாவது நெடுங்கம்பு, அதுக்கடுத்து வேலாயுதம் அதாவது வேல்கம்புன்னு சொல்றோம், அப்புறம் கத்தி வாழு ஈட்டி அதுவா கட்டங்கோடாரி இது மாதிரி ஒரு சில ஆயுத பிரிவுகள் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மனோவசியம் என்பது கண்டிப்பா சிலம்பத்துல இருக்கக்கூடிய பாடம். அதாவது ஒரு எதிரியை அவன் எப்படி தாக்குவான், அவனை எப்படி நிர்ணயம் பண்றது, அவன் எப்படி எஸ்கேப் ஆகுறது, மறிவு போறது, ஒளிவு அப்படிங்கிற மாதிரி பாடங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வர்மம். இப்ப கை ஒரு எதிர்கிட்ட வந்து ஆயுதங்கள் இருக்கு, ஒரு எதிர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ஆயுதங்கள் இல்லை. அப்ப ஆயுதங்கள் இல்லாம எதிரியை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வர்ம யுக்தி முறைகள், இதுதாங்க சிலம்பத்துக்குள்ள ஒரு சில பாடப்பிரிவுகள்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். சிலம்ப பயிற்சி முறைகள் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. சிலம்ப பயிற்சி முறைகளை நாம எவ்வாறு மேற்கொள்ளலாம், சிலம்பத்தின் பயன்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
சிலம்பு பயிற்சி முறையில யாரு வேணாலும் கற்றுக்கொள்ளலாங்க. இது வந்து நம்மளோட பாரம்பரியம். நம்ம அந்த பாரம்பரிய கலைய கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம வந்து பயிற்றுவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டுல எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மாஸ்டர்ஸும் புதுக்கோட்டுல இருக்கிறாங்க. புதுக்கோட்டை மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்லாத இந்தியா ஃபுல்லாவே சிலம்பம் ஒரு தகுதியான மாஸ்டர்ஸ், அதை விட நல்ல குவாலிட்டியான மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம யாரு வேணாலும் தாராளமா கற்றுக்கலாம். இது கற்றுக்கொள்றதுக்கான வயது அப்படிங்கிறது ஒரு நம்ம சொல்ற விஷயத்த அந்த குழந்தை கேட்டுக்கிட்டா போதுமானது, அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப அந்த சிலம்பத்தை நம்ம யார் வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இந்த கலையை கத்துக்கிறது நல்ல ஒரு உடலுக்கு ஊட்டமா இருக்கும், உள்ளமும் நல்ல வலிமையா இருக்கும், உடலும் நல்ல வலிமையா இருக்குங்க. அதனால இது பயிற்சி முறைகள் பாத்தீங்கன்னா உடல் நமக்கு ஒரு ஃபிட்டான நிலையில் இருந்தா போதும். ஃபிட் இல்லாட்டியும் இந்த கலையை நம்ம செய்து ஒரு ஃபிட்டான ஒரு உடலை மேற்க பெறலாம்.
இன்றைய காலகட்டத்துல சிலம்ப கலையின் வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் அதிகமாகவும் அதிகரித்து வருகிறது, எதிர்காலத்தில் அதன் அவசியம் குறித்த ஒரு பயன்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
முன்னாடி இருந்த காலத்தை விட சிலம்பம், முன்னாடி இருந்த சிலம்பம் வந்து போர் முறையான சிலம்பம் வந்தது. இப்ப ஸ்போர்ட்ஸ் சிலம்பமா கொஞ்சம் மாறி அதை அடுத்த லெவல் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சிலம்பமா இருக்கிறதுனால இது எல்லார் மத்தியிலுமே ஒரு பரவலா இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் ஆயத்தை வச்சு சண்டை போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா காயத்தை உண்டு பண்ணும். ஆனா இப்ப வந்து ஒரு தொடுபுள்ளி விளையாட்டு, இது வந்து ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு எந்த ஒரு விளையாட்டும் அது வந்து ஒரு கேம், எந்த ஒரு போர்க்கலையா இருந்தாலும் கேம் அப்படிங்கிற முறைக்கு கொண்டு போனா உலகளவே அந்த கலையை ஏற்றுக்குவாங்க. இப்ப எடுத்துக்காட்டு கராத்தே பாக்குறீங்கன்னா அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், பட் அந்த கேம் இருக்கிறாங்கன்னா உலக அளவுல வந்து அதை ஏத்துக்கிறாங்க. கராத்தேவா இருக்கட்டும், டேக்வாண்டோவா இருக்கட்டும், ஜூடோவா இருக்கட்டும், அதே போல நிறைய அமைப்புகள் வந்து நம்ம பாரம்பரிய கலையை வந்து மீட்டெடுத்து சிலம்ப கலையை நிறைய போட்டிகள் நடத்துறாங்க, பள்ளிகள் போட்டி நடத்துறாங்க, மாவட்ட கவர்மெண்ட் நம்ம எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் போட்டிகள் நடத்துறாங்க. அவங்க மூலம் மாணவர் நிறைய வெற்றி பெறாங்க. தமிழ்நாடு அரசும் சிலம்ப போட்டியில வெற்றி பெறதுக்கான வேலை வாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தருணத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல பல அமைப்புகள் வந்து இந்த கலையை மேம்படுத்துறதுக்கான நிறைய வழிமுறைகள் செய்திருக்கிறாங்க, நிறைய பயிற்சியாளர்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளித்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த சிலம்பம் இன்னும் ஒரு குறைந்த காலகட்டத்துல அதிகமான ஒரு முன்னேற்றத்துல அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க ஐயா. அதாவது அகத்திய பெருமான் இப்போ உலகத்துல எந்த ஒரு கலைகளுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு சான்று அப்படிங்கிறது, சான்று அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஒரு ஓலிச்சுவடி மூலமா எழுதி வச்சதுக்கான சான்றுகள் கம்மி. இப்ப எடுத்துக்காட்டு கராசி எடுக்கிறனா டாக்டர் புனக்கோசி அப்படிங்கிற ஒரு இயற்றி அதை ஃபார்மட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல சிலம்பத்துக்கு ஒரு சான்று உண்டா, இது எவ்வளவு வருஷம் பழமையானதுன்னா சுமார் 18,000 வருஷம் பழமையான கலை. இதை அகத்திய மாமணி எழுதியிருக்கிறாங்க, அகத்திய கம்பு சூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல. அதே போல இந்த கம்பு எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சாஸ்திரங்கள் சொல்றாங்க. முனையடத்து முள் விளக்கும், கனிவுதற்கும் கவனாய் காக்கும், ஆழமாக்கும் ஆற்றை கடந்து போதையிலே கையில் எஞ்சான் கம்பு இருந்தால். அப்போ ஒரு கம்பு 8 ஜான் அளவு இருக்கும். 8 ஜானுக்கு மேல இருந்தா வேல் போட்டி இருந்தா அது பேர் வேல் கம்பு. 5 ஜான் கம்பு இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கான யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச். 3 ஜான் இருந்தா குத்துவாள். 1 ஜான் இருந்தா நம்ம மான் கம்பு, ஒரு வருமானம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வர்ம யுக்தி முறை. இது மாதிரி ஜான் அளவு வச்சு நம்ம சிலம்பத்தை நம்ம முன்னோர்கள் ஒரு தொகுத்து வச்சிருக்காங்க. இந்த பார்த்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கம்பை வச்சு முனையதற்றம், ஒரு காட்டு வழியில ஒரு நம்ம போயிட்டு இருக்கோம்னா கிளைகளை உடச்சு வழியை உருவாக்கக்கூடிய முனையதற்றம், முள்விளக்கம், முனைய முள்ளுகள்லாம் இருக்கு இதெல்லாம் எடுக்கக்கூடியது முள்விளக்கம், கனிவுதற்கம் நம்ம பழங்கள் எல்லாம் உணவு நமக்கு தேவை அப்படின்னா இந்த பழங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கவுனாய் காக்கம், சிங்கம், புலி இதெல்லாம் வர்றப்போ அவங்ககிட்ட இருந்து காட்டக்கூடிய அந்த கம்பு. அதுக்கடுத்து இடையில ஆறு வருது, அப்ப அதுல இருந்து நம்ம தாண்டி போனோம்னா அந்த கம்பை நம்ம எடுத்துட்டான் கம்பை ஊன்றோம் அப்படின்னா இது எவ்வளவு உயரம் இருக்கு, அப்ப நம்ம இதை வந்து நடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அளவு முறைகள். இது வந்து ஒரு சாதாரண ஒரு கம்பிக்கை இவ்வளவு டிஃபைன் பண்ணி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிறப்பான அம்சங்க ஐயா, இது கூடுதலான ஒரு தகவல்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த சிலம்பத்தின் அளவு முறைகள், அந்த குச்சியோட அமைப்பு முறைகளை ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. தற்காப்பு கலையில வர்ம கலை என்று குறிப்பிடக்கூடிய கலை பற்றிய சிறப்பு அம்சங்கள் சார்ந்த கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நம்ம ஒரு போர்க்கலை அப்படின்னு சொல்லி பார்க்க போனா ஆயுத வரிசைகள், சிலம்பம், அதுக்கடுத்து வேலு, கத்தி, இந்த மாதிரி ஆயுத முறைகளை செய்ததுக்கு அப்புறம் இதை நம்ம வெறுங்கை போர் முறை அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை ஒரு எதிரி ஏற்ற விட்டு நம்ம வெறுங்கையை தடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு டெக்னிக் அப்படிங்கறதான் இந்த வர்மம். இந்த வர்மம் தொடக்கத்துல சிவனும் பார்வதியும் அகத்திய பெருமானுக்கு சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாண்டியர்கள் காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஒரு சில பாட்டுலாம் உண்டு. அரணாரும் உமையவரும் மனத்தில் ஏகி அஞ்சந்தாய் அளவு தப்பித்திருந்த காலம் சிவகரிதா மனித மருதனிலே சென்ற போது சிறப்பான வேடனுமே மூச்சையுற்றான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் டாவல்ல இருக்கிறப்ப யாரோ ஒரு வேடன் வந்து இருந்தாப்புல ஒரு செடிகள்லயோ மரத்திலிருந்து ஏறப்ப கீழே விழுந்துறாப்புல அப்ப மூச்சு ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகி நின்றுச்சு. அந்த நின்னவனே இது என்னன்னு சொல்லி பாக்குறாங்க. ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க. அப்ப ஓம்ங்கிற ஒரு மந்திரத்தை ஓதி கையில இருக்க ஒரு பெரம் வச்சு ஒரு இடத்துல அடிக்கிறாங்க. இது என்னப்பா, இது என்ன ஒரு வித்த? ஒரு மனிதனுக்கு மூச்சு போச்சு அப்படின்னா அவன் சுவாசம் இல்லைன்னா ஒரு இறந்ததுக்கான சான்ஸ் அப்படிதானே சொல்றான். அப்போ இது இறந்துட்டான் அப்படின்னு ஒரு இருக்கிற தகவலை எப்படி புதுப்பிக்கிறது? இந்த உடலுக்குள்ள சென்ற சுவாசத்தை திருப்பி கொண்டு வரதுக்கான வித்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒரு சில இடங்களை தட்டுறாங்க, ஒரு சில இடத்துல அடுத்துறாங்க, அப்ப தண்ணி தெளிக்கிறாங்க. இது அப்படியே டக்குன்னு இருந்துச்சு. அந்த வேடன் வந்து திருப்பி பழையபடி வந்துடுறான். அப்ப இது என்னன்னு சொல்லி பார்வதியை கேட்கிறப்ப சிவபெருமான் சொல்றாரு, இது வந்துதான் வர்மக்கலை. இதுல வர்மம்னு இருக்கு, அடங்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்மக்கலை உலகு பண்றதான் வரலாற்று சான்றலையும் அகத்திய பெருமான இயற்றிய ஒரு சில சான்று குறிப்புகளையும் என்னோட ஆசாமிகள் எனக்கு சொல்ல அந்த தகவலை உங்களுக்கு சொல்றாங்க. இதுதான் சிலம்பத்தோட வரலாறு. இது தொடக்க காலகட்டத்துல இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடி நிறைய போர் முறைகள் நம்ம நாட்டுல நிறைய மன்னருக்கு நிறைய வெளிநாட்டு போர் கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சில கடைகள் அப்படியே படிப்படியே பரவிச்சு. அப்புறம் இங்க இருக்க வர்ம ஆசான்கள் அப்படியே நம்ம டிராவல் வேற குழப்பம் சம்பந்தமா ஒவ்வொரு இடங்களும் டிராவல் பண்ணாங்க. அங்கிட்டு போயிட்டு வெறும் தடவல் முறையை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சில ஏரியாவில போயிட்டு அந்த ஒரு குல தொழிலாவே இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த குல தொழிலா பண்றவங்களுக்கு வருமானி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்க. இந்த சிலம்பு சண்டையோட சிலம்பத்தோடு சேர்த்து சொல்லக்கூடியவரை சிலம்பு வாத்தியார், அதாவது ஆசான் அப்படிங்கிற முறைகள் பெயர்களும் வந்துச்சு.
ரொம்பவே சிறப்பா தனியும் சார். இப்போ நமது வர்ம கலையில் இருக்கக்கூடிய வகைகள் குறித்த தகவல்களை சொல்லுங்க சார்.
வர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிராண சக்தி செறிவுற்ற ஒரு இடத்துக்கு பேரு வர்மம். நம்ம இழுக்கிற பிராண சக்தி ஒரு சில இடங்கள்ல போய் நிக்கிது, ஒரு சில இடங்கள்ல சுழற்சி உண்டு பண்ணுது. அப்ப அந்த இடங்களை தாக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மயக்க நிலைக்கோ ஏதோ ஒரு நிலைக்கு போலாம், திருப்பி ரெக்கவர் நம்ம வந்து வர்மம் செஞ்சு ரெக்கவர் பண்ணிடலாம். இதுல வர்ம பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா நிறைய பிரிவுகள் இருக்கு. எடுத்துக்காட்டு படுவர்மம், தொடுவர்மம். படுவர்மம் 12, தொடுவர்மம் 96. படுவர்மம்னா ஒரு இடத்துல தாக்குறோம்னா அந்த இடத்த வந்து இப்ப எடுத்துக்காட்டு ஒரு டியூப்லைட் போறோம், ஒரு சுவிட்ச் போறோம், 4 டியூப்லைட் எரியுது. அப்ப அந்த சுவிட்ச் போல இருக்கிறதா படுவர்மம். இந்த 4 டியூப்லைட் எரியுறது அதோட தொடர்பு. இது தொடுவர்மம் சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இது படுவர்ம 12, தொடுவர்ம 96. அது இல்லாம நம்ம உடலானது ஒரு 3 வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகள் அடிப்படையில் நம்ம உடல் எங்கிட்டு பஞ்சபூத கலவையாக இருக்கிறப்ப இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லி 3 அளவுகள் முறையில நம்ம உடல் இயங்கிட்டு. அப்ப வாதவர்மம், பித்தவர்மம், கபவர்மம் அப்படின்னு சொல்லி வர்மங்களுக்குள்ளே பிரிவுகள் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து உடலுக்கு மேல இருக்கக்கூடிய வர்மங்கள், அதாவது இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய வர்மங்கள், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வர்மங்கள், ஒற்றை வர்மங்கள், இரட்டை வர்மங்கள். அதுக்கடுத்து ஒரு சில இடங்கள்ல ஒரு வர்மம் சொல்லுவோம், ஒரு சில இடங்கள்ல காலம் சொல்லுவோம். இது மாதிரி ஒரு சில இடங்களுக்கு தகுந்த பேர் மாறிடும். அப்ப அந்த இடத்துல நம்ம எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்தா போல வர்ம பிரிவுகள் நிறைய உண்டுங்கய்யா.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். வர்ம கலையின் மருத்துவ முறைகள் குறித்தும் பயிற்சி முறைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இப்போ நம்ம வர்ம மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு எதிர்பாராம ஒரு ரோட்ல ஒரு நபர் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு மயக்கத்துல கீழே விழுந்துறாங்க. அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்ல ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய வசதியோ இல்லை. அப்போ ஒரு வர்மம் தெரிஞ்ச ஒரு நபரால ஒரு இடத்த அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த அழுத்தி அவங்க மயக்கத்துல ரெக்கவர் பண்ணிடலாம். இது வந்து வர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறைகள். இப்ப நம்ம பிரேயர்லயோ ஸ்கூல்ஸ்லயோ நம்ம மாணவர்கள் நிறைய பேர் நிற்பாங்க, மயக்கம் சாப்பிடாம வந்துருப்போம், அப்ப மயக்கத்துல விழுந்துருவோம். அப்ப அந்த மயக்கத்துல வெளியே வரக்கூடியது ஒரு ரோட்ல போயிட்டோம்னா எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அப்ப அதிகப்படியான ரத்தங்கள் வெளியில போயிட்டு இருக்கும். அப்ப ஒரு இடத்த போட்டு அழுத்துறோம் அப்படின்னா அந்த இடத்த அழுத்துறதுனால அந்த பிளட் வந்து நேரடியாக மூளைக்கு போற தகவல் நின்றோம். அப்படிங்கிறப்ப அந்த பிளட் நின்றோம். அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாவும் நம்ம வந்து வர்ம மருத்துவத்தை உபயோகப்படுத்தலாம். ஒரு எதிரிகிட்ட ஒரு எதிரி சக்தியை கொண்டு தாங்க வராங்க, இல்ல அருவாள் வந்து வெட்ட வராங்க, அப்ப இந்த பெண்களுக்கோ இல்ல மற்ற ஆளுகளுக்கோ அதை ட்ரீட் பண்றப்ப இந்த வர்மத்தின் மூலமா எதிரிகிட்ட வந்து தன்னை பாதுகாத்துக்கலாம். அதனால வர்மத்துக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. இது தற்காலத்துல இன்னும் கொஞ்சம் பரவலா ஒரு உயர்ந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இதை பயிற்சி நம்ம மேற்கொள்றது அப்படின்னா கை கால்கள் உறுதியான நிலையில இருக்கணும். இது நம்ம சிலம்பம் ஒரு ஒரு தற்காப்புகளை பயிலக்கூடிய ஒரு மாணவருக்கு ஒரு நல்ல ஒரு நபருக்கு இந்த வர்மம் என்பது ஒரு நல்ல ஒரு சான்றா இருக்கும். நம்ம தனிப்பட்ட முறையில வர்மம் பயில்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு 1000 உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாளருக்கு மட்டும்தான் அந்த 1000 எப்படி எல்லாம் வரும், எப்படி எல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிற வித்தைகள் தெரியும். அப்ப ஒரு நபர் வர்மானியாவோ வர்ம ஆசானாகவோ வர்ம பயிலக்கூடிய மாணவராக இருக்கணும் அப்படின்னா ஆயுதங்கள் செய்யக்கூடிய சிலம்பம் பயிற்சி இருக்கக்கூடிய மாணவராக இருக்கிறது உகந்ததுங்க.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இன்றைய தினம் தற்காப்பு கலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிறப்பு மிக்க சிலம்பம் குறித்தும் வர்ம கலை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் பஞ்சபூதா சர்வதேச தற்காப்பு கலைக்கழகம் தலைமை பயிற்சியாளர் மற்றும் நிறுவனர் மதிப்பிற்குரிய எம் சதீஷ்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை பாரம்பரிய தற்காப்பு கலைகளும் சிறப்புகளும் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் பஞ்சபூதா சர்வதேச தற்காப்பு கலைக்கழகம் தலைமை பயிற்சியாளர் மற்றும் நிறுவனர் திரு எம் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.